எல்லாருமே சொல்றதுக்கு போவாங்க.
சொர்க்கம் கிடைக்கும். கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மனிதனை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அல்லாஹு தஆலா அவனை பார்த்து சொல்லுவான், நீ உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ கற்பனை செய்து கொள். அவனுடைய கற்பனை கோட்டையை அல்லாஹ் திறந்துடுவான். அவன் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் என்று கற்பனை செஞ்சு கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் கற்பனை செய், உனக்கு என்ன வேணுங்கிறத கற்பனை செஞ்சுக்கோ. அவனும் செஞ்சு செஞ்சு, அல்லாஹ் ஏன்னா இவ்வளவு கற்பனை செஞ்சுட்டா எனக்கு அவ்வளவு நியமத்துகள் வேணும். அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்பனை செஞ்சதையும் தருகிறேன், அதை விட பல மடங்கு அதிகமான அவனுக்கு தர்றேன். இது சாதாரண ஒரு சொர்க்கவாசி கிடைக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்குற ஒரு நியமம். அப்ப உயர்ந்த சொர்க்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய நியமத்துகளை எடுத்திருப்பான், அதை எங்களால் நினைச்சு பார்க்கவும் இயலாது. ஆனா நாங்க இந்த உலகத்துல பார்த்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நியமத்துகளை நினைச்சு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதான் பெருசா கண்ணுக்கு தெரியுது. உலகத்துல இருக்கக்கூடிய நியமத்துகள், உலகத்துல இருக்கக்கூடிய சுகம், உலகத்துல இருக்கக்கூடிய ராகத்து, அது ரொம்ப உயர்வாக எங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் உலகத்துல நியமத்துகளை தந்திருக்கிறான், சுகத்தை தந்திருக்கிறான், ராகத்தை தந்திருக்கிறான், வசதிகளை தந்திருக்கிறான். ஆனால் இதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தந்திருக்கிறான். இது கொஞ்சம் தான், இது இந்த வாழ்க்கையும் ஒரு கடுகு மாதிரி உள்ள சின்ன வாழ்க்கை தான். பெரிய நியமத், பெரிய நியமத், பெரிய இன்பம், பெரிய சுகம், பெரிய ராகத், உயர்வான வாழ்க்கை, அது ஆகிரத்துடைய வாழ்க்கை. அந்த ஆகிராவுடைய வாழ்க்கை சரியான முறையில் அமைகிறதுக்குத்தான் ஒரு சோதனை களமாக இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான். துன்யாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனை, துன்யாவுடைய வாழ்க்கையே ஒரு சோதனை தான். அல்லதீ கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் எதற்காக? உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி. துன்யாவுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முழுவதும் சோதனை. அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமும் சோதனை தான், துன்பமும் சோதனை தான். சிலருக்கு அல்லாஹ் துன்பத்தை கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் இன்பத்தை வழங்கி சோதிக்கிறான். அதனால நாங்கள் நினைக்கக்கூடாது, சோதனை என்று சொன்னால் துன்பம் வருவது மட்டும்தான் சோதனை என்று நினைக்கக்கூடாது. இது ஒரு எக்ஸாம், இது ஒரு டெஸ்ட். வாழ்க்கையை மனுஷன் எப்படி கொண்டு போகிறான் என்று அல்லாஹ் ஒரு எக்ஸாமாகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் வசதியை கொடுக்கிறான், கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், இவன் எப்படி வாழ்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறான், அல்லாஹ்வை பயந்து வாழ்றானா அல்லது அல்லாஹ்வை மறந்துடுறானா. சில பேருக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், வியாதியை கொடுக்கிறான், பிரச்சனைகளை கொடுக்கிறான், அதுவும் ஒரு சோதனை. இந்த பிரச்சனைகளுடைய நேரத்தில், கஷ்டத்துடைய நேரத்தில் இவன் எப்படி நடந்து கொள்கிறான், அல்லாஹ் நினைக்கிறானா, அல்லாஹ்விடத்தில் தேவையாகின்றானா, அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறானா, இதுவும் ஒரு சோதனை. இப்போ இந்த துன்யாவுடைய வாழ்க்கையே அல்லாஹ் சொல்வதை போன்று, வநபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, அல்லாஹு தஆலா உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதனையை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்றதுக்கு பேர் தான் தீன் என்று நம்ம சொல்கிறோம். இதை உண்மையான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விளங்கி அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழும்படி நமக்கு படித்து தந்திருக்கிறார்களோ, கற்று தந்திருக்கிறார்களோ, அந்த முறையில் வாழ்றதுக்கு பேர் தான் தீன். இந்த தீனுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துருச்சு என்று சொன்னால், அழிவில்லாத, முடிவில்லாத, நிரந்தரமான அந்த வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு தந்துடுவான். இப்போ அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான், இது ஒரு சோதனையாக. நாம் இந்த வாழ்க்கையை கழிச்சு கொண்டே இருக்கிறோம், கழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய நேரங்கள் போக 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 வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஹிஜ்ரி 1437 காலடி எடுத்து வச்சிட்டோம், ஒரு புதிய வருடத்திற்குள்ளே நுழைஞ்சாச்சு. அதுவும் பரிசுத்தமான, கண்ணியமான ஷஹ்ருல்லாஹ் என்று வர்ணிக்கப்பட்ட முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். முஹர்ரம் என்று சொன்னாலே கண்ணியமாக்கப்பட்டது என்று அர்த்தம். அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட ஒரு மாதம் இது. இந்த மாதத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டை நமக்கு, இந்த இந்த ஆண்டில் வந்து ஹிஜ்ரி ஆண்டு என்ற பேர் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்படி வந்தது என்ற வரலாறு நாங்க பார்த்தோம்டா. இந்த ஹிஜ்ரத்தை இஸ்லாத்தினுடைய முதலாவது ஆண்டாக ஆக்குனாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு நிர்வாக வசதிக்காக வேண்டி ஹிஜ்ரா இந்த ஆண்டு இஸ்லாமிய ஆண்டாக ஆக்கப்படுது. அப்ப சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செஞ்சாங்க, இஸ்லாமிய ஆண்டினுடைய முதலாவது வருஷமாக எதை வச்சுக் கொள்ளலாம். உமர் ரலி அல்லாஹு அன்ஹுவுடைய காலத்துல மஷூரா நடக்குது. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னாங்க. சில பேர் சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல பிறந்த ஆண்டை முதலாவது ஆண்டாக வச்சுக்கொள்வோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்ச ஆண்டை முதலாவது ஆண்டாக வச்சுக்கொள்வோம். ஆனா கடைசியாக பெரும்பாலான சஹாபாக்களுடைய கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருஷம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ அந்த வருடத்தை முதலாவது ஆண்டாக நாங்க வச்சுக்கொள்வோம் என்று சஹாபாக்கள் முடிவு செய்யறாங்க. அந்த முடிவுடைய அடிப்படையில தான் ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் சொல்கிறோம். அப்ப இன்றைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து 1436 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த நேரத்துல தான் இந்த வருஷத்தினுடைய முதலாவது மாசத்தை எந்த மாசத்தை ஆக்குறது, பல மாதங்கள் இருக்கிறது, அதுல விசேஷமான மாதம் முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தஆலா போரை ஹராமாக்கி இருக்கக்கூடிய அல்லாஹுவினால் கண்ணியமாக ஆக்கப்பட்ட இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னா, அல்லாஹு தஆலா பலவிதமான உதவிகளை நபிமார்களுக்கு நல்லடியார்களுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹ் செய்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வர நேரத்தில் யஹூதிகள்லாம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆசூராவுடைய நாளில், முஹர்ரம் மாதத்தினுடைய பிற 10வது நாளில் வரக்கூடிய சனிக்கிழமை ஆசூராவுடைய நாள். அப்ப அந்த நாள்ல நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யூதர்களை பார்த்து கேட்கறாங்க, இது என்ன நாள், நீங்க நோன்புலாம் பிடிச்சிருக்கிறீங்க என்ன நாள் என்று கேட்டாங்க. அப்ப யூதர்கள் சொன்னாங்க, ஹாதா யோமுன் அஞ்சல்லாஹு ஃபீஹி மூசா, இந்த நாள்ல தான் ஹஜ்ரத் அல்லாஹ் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்தும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களையும் பனி இஸ்ராயிலிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த நன்றிக்காக வேண்டி இந்த நாள்ல நாங்க நோன்பு வைக்கிறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்க தான் ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா நீங்க மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் விட்டுட்டீங்க, அவங்க கொண்டு வந்த தீன் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க, உங்களுடைய மன விருப்பத்துக்கு தோதுவாக நீங்க ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டீர்கள். உண்மையான மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய தீன் இஸ்லாம் தான். எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாத்தினுடைய மார்க்கம் தான். அப்ப அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க தான் மூசா அலைஹி இஸ்லாத்துக்கு உங்களை விட ரொம்ப நெருக்கமானவர்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்களும் நோன்பு வைங்க, இந்த ஆசூராவுடைய நாள்ல நோன்பு வைங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு விடயத்தை சொன்னாங்க, அவங்களுக்கு ஒப்பாகிறாதீங்க. இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சு தரக்கூடிய பெரிய படிப்பினை இது. உங்களுடைய எந்த செயலிலும் மாற்றார்களுக்கு நீங்க ஒப்பாகிறாதீங்க. அல்லாஹு தஆலா இந்த தீனுக்குன்னு ஒரு தனி சிறப்பை தந்திருக்கிறான். இந்த தீனை உடையவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பை தந்திருக்கிறான். இந்த தீனுக்கென்று ஒரு கலாச்சாரத்தை தந்திருக்கிறான். இதை நீங்க என்றைக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த தீன் உயர்வானது, இந்த தீனை உடையவர்கள் உயர்வானவர்கள், இந்த தீனுடைய கலாச்சாரம் உயர்வானது, இந்த தீனுடைய நடவடிக்கைகள் உயர்வானது. இன்னைக்கு எங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு சொன்னா, துன்யாவுடைய மோகம் மிகச்சிட்டதுனால அந்நிய கலாச்சாரத்தை நாங்க உயர்வா நினைக்கிறோம். மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்கிறோமா இல்லையா, அதை நாங்க உயர்வாக நினைக்கிறோம். அவங்கள ஒரு உயர்ந்த கண்ணை கொண்டு நாங்க பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே விளங்கிக் கொள்ளணும், இந்த தீனுடைய கலாச்சாரத்தை விட உயர்வான வேற எந்த கலாச்சாரமும் கிடையாது. இன்னைக்கு நாகரிகம் நாகரிகம் என்று வெளியில சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துக்கு நாகரிகத்தை படிச்சு கொடுத்ததே இந்த தீன் தான். உலகத்துக்கு நாகரிகத்தை படிச்சு கொடுத்ததே இந்த தீன் தான். உலகத்துக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்ததே இந்த தீன் தான். ஏன், இது இயற்கையான மார்க்கம், இது மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை, இது செயற்கை அல்ல, இது இயற்கையானது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தீனை பத்தி சொல்லி காட்டுகிறான், ஃபித்ரத்துல்லாஹ் அல்லதி ஃபத்தரன்நாஸ அலைஹா. இந்த தீன் எப்படிப்பட்ட தீன் என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை, அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை. இது இயற்கை என்றால் என்ன, அல்லாஹ் மனிதனை எப்படி படைச்சிருக்கிறானோ, அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானோ, அந்த வாழ்க்கையைத்தான் இந்த தீன் காட்டுது. இந்த தீன் அதைத்தான் காட்டுகிறது. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், யார் இந்த தீனுடைய வாழ்க்கை இல்லையோ, தீனை விட்டு வெளியே போயிட்டாங்களோ, உலகத்தினுடைய அந்த இன்பங்களை அனுபவிக்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்களோ, தீன் இல்லாதவர்களை பார்க்கிறோம், வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறான். நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எத்தனையோ பல வியாதி, நான் கேள்விப்படாத வியாதிகள் எல்லாம் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல பரவி கொண்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகள்ல மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு சொன்னா டிப்ரெஷன், டென்ஷன், மன உளைச்சல், மனக்குழப்பம் ரொம்ப வேகமா பரவி கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அவங்க என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிடறாங்க, வாழ்க்கையை போக்கிக் கொள்றாங்க. நாங்க பல நேரத்துல நம்ம கேள்விப்படுகிறோம், ஒரு சின்ன பையன் ஏதோ பிரச்சனைனால கையில துப்பாக்கி எடுத்தான், பல பேரை சுட்டு கொண்டுட்டான். எதுக்கு கொலை செய்யறான், என்ன நடக்குது, ஒன்று விளங்கல்ல. காரணம் என்ன? நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ் எதுல நிம்மதி வச்சிருக்கிறானோ அதுல நிம்மதியை தேடாம அல்லாஹுக்கு மாற்றமான வழியில போய் நிம்மதியை தேடினதுனால அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கல, வாழ்க்கைய சரியான முறையில அனுபவிக்க முடியல. எத்தனையோ பல வசதிகள் இருக்கிறது உலக அடிப்படையில பார்த்தா, பல விதமான வசதிகள் அவங்கள்ட்ட இருக்குது. உலகத்தினுடைய பொருளாதாரம் காலில் கொட்டி கிடக்கிறது, எல்லா விதமான சுகத்தையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏன்? அது செயற்கையான வாழ்க்கை. தீன் காட்டக்கூடிய வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை. இயற்கையான வாழ்க்கை என்ன? படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் அடிபணியணும், இது இயற்கை. படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளுக்கு கட்டுப்படுறது செயற்கை. அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். மனிதனை மாதிரி ஒரு சிறந்த படைப்பு யாரும் இல்லை. இந்த கண்ணியமான மனிதன் படைச்ச அல்லாஹை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டான். படைச்ச அல்லாஹுவினுடைய கட்டளைகளைத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இது இயற்கையான மார்க்கம், தீன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா மனிதனையும் ஒரே மாதிரி தான் படைத்திருக்கிறான். ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை படைச்சிருக்கிறான். எல்லாரும் ஒரே ஆத்மாவில் இருந்து வந்தவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மனித குலத்தினுடைய தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் ஆதமிடமிருந்து வந்திருக்கிறீங்க, ஆதமோ இந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிறார். மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். அந்த ஒரு மனிதனின் மூலமாகத்தான் இந்த மனித குலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்ப மண்ணின் தன்மை என்ன? அடிபணிதல். யாருக்கு அடிபணிதல்? படைச்ச ரப்புக்கு அடிபணிதல். மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தல. மனிதர்களுக்கு மத்தியில நிறத்தாலையோ இனத்தாலையோ அல்லது வேறு ஏதாவது தேசியத்தாலையோ அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தல. மொழியால் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் ஜகரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. நாம் உங்களை படைத்திருக்கிறோம் ஒரே ஆண் ஒரு பெண்ணில் இருந்து. உங்கள்ல பல கோத்திரத்தை, பல குலத்தை, பல குடும்பத்தை, பல விதமான வம்ச வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்காக? லிதஆரஃபு, ஒரு அறிமுகத்திற்காக. இவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு அறிமுகத்திற்காக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் நீங்க எல்லாரும் சமமா இருக்கிறீங்க. உயர்வானவன் என்றால் யார்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். யார் அல்லாஹுவை நல்ல முறையில் அஞ்சுகிறானோ, யார் அல்லாஹுவை நல்ல முறையில் பயப்படுகிறானோ அவர்கள்தான் உங்கள்ல ஆக உயர்ந்தவர்கள். அப்ப ஆக உயர்ந்தவர்கள் ஆக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில பார்த்தா மனித குலத்தில் ஆக உயர்ந்தவர்கள் நபிமார்கள். அவங்கள விட அல்லாஹுவை அஞ்சக்கூடியவங்க வேற யாரும் இருக்க முடியாது. நபிமார்கள் ஆக உயர்ந்தவர்கள். நபிமார்கள்லேயே ஆக உயர்ந்த நபி நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவினுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு அவர்கள். அல்லாஹுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். அவர்களை விட ஒரு உயர்ந்த படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. அவர்களை விட ஒரு யாரையும் அல்லாஹ் உயர்த்தவும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய மகத்துவத்தை நாம் உயர்த்தி விட்டோம், நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியப்படுத்தினான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று தெரியுமா சொன்னான். அது அல்லாஹ் சொன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லா உதுக்கரு இல்லா வதுக்கர மஈ. எந்த இடத்தில் என்னுடைய பெயரை சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய பெயரும் சொல்லப்படுகிறது. அதான் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுது. உடனே அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்றோம். அத்தஹியாத்துல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்து அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்றோம். ஏதாவது ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சா குத்துபா ஓதக்கூடிய நேரத்துல அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். உடனே அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்றோம். இப்ரஹீம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக இதை சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அல்லாஹ் உங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறான் என்றால், எங்க அல்லாஹுடைய பெயரை சொல்லப்படுகிறதோ அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய பெயரையும் சொல்லப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அப்ப அல்லாஹுடைய படைப்புகள்ல ஆக உயர்ந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்கள் ஆக சிறந்தவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப படைப்பு மனிதர்கள் எல்லாரும் சமம்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு குலம். அந்த காலத்துல அரபிகளுக்கு வந்து ஒரு ஒரு குலப்பெருமை இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அரபிகளுக்கு குலப்பெருமை இருந்தது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஜாஹிலியா என்று சொன்னாங்க. ஒரு நேரத்தில் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்களும் ஒரு சஹாபி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள், கருப்பு நிற அடிமையாக இருந்தவர்கள். ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு வாக்குவாதம். வாக்குவாதத்தில் கோபத்தில் சொல்லிட்டாங்க, எபன சௌதான்னு சொல்லிட்டாங்க, ஓ கருப்பியின் மகனே அப்படின்னு பிலால் ரலி இல்லாதவங்களை பார்த்து மிக்தாத் ரலி இல்லாதன்னு ஒரு வார்த்தையே சொல்லிட்டாங்க. இது பிலால் ரலி இல்லாதவங்களுக்கு மனசுல ரொம்ப பாதிச்சிருச்சு. குலத்தை சொல்லி கொடை சொல்லிட்டாங்களே, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் மிக்தாத் என்ன இப்படி ஏசிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்தாத் இப்னு அஸ்வத கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னக இம்ரவுன் தீக்க ஜாஹிலியா, நீங்க ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்னா இன்னும் உங்கள்ட்ட அந்த ஜாஹிலியா குணம் இருந்துகிட்டு இருக்குது, குலப்பெருமை பேசக்கூடிய அந்த குணம் உங்கள்ட்ட இன்னும் இருந்துகிட்டு இருக்குதுன்னு ஏசுனாங்க. அவரை கண்டிச்சாங்க மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு வந்தாங்க. இந்த தீன் என்ன சொல்லுது, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரபிகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாம் குலத்தால் உயர்ந்தவர்கள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஃபர்க பைன அரபியின் வஅஜமியின் இல்லா பிதீனின் வதக்வா. ரசூலுல்லாஹ் அரபி, அவங்க சொல்றாங்க அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியில தீனை கொண்டு தக்வாவை கொண்டே தவிர எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தருக்கு தீன் இருக்குது தக்வா இருக்குதுன்னு சொன்னா அவர் அரபியா இருந்தாலும் சரி அஜமியா இருந்தாலும் சரி அவர் தான் உயர்ந்தவர். ஒருத்தரிடத்துல தீன் இல்ல தக்வா இல்ல என்று சொன்னா அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவரை உயர்ந்தவராக கருதப்படாது. அப்ப இது இயற்கை மார்க்கம். அல்லாஹு தஆலா இந்த இயற்கையான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த இயற்கையான மார்க்கத்தை வளர்க்கிறதுக்காக வேண்டி, இதை இந்த உலகத்துல அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். இறுதியாக எம்மர்வானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தான். கடைசி நபி, இறுதி நபி, காத்தமுன் நபியின், அவங்களுக்கு பிறகு வேற எந்த நபியும் வரமாட்டாங்க, அப்படிப்பட்ட உயர்வான நபி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நபியா வர்றாங்க. வரக்கூடிய நேரம் எப்படி இருந்தது, மிக மோசமான நேரம், மோசமான காலம். அவர்கள்ட்ட கடுமையான பாவங்கள் நிறைஞ்சிருந்தது. அந்த மக்கள் மக்காவாசிகள் எல்லா விதமான பாவங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு தாவத்து கொடுக்கறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து சொல்றாங்க. இந்த மக்கள் விதவிதமா துன்புறுத்துறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த மார்க்கம் இயற்கையான மார்க்கம், அவங்க மன இச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் இந்த வாழ்க்கையின் மூலமாக நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு நேர் வழி காட்டணும், இவர்களை சரியான வழியில கொண்டு வரணும் என்பதற்காக அல்லாஹுடைய பாதையில இந்த மக்களை சீர்திருத்துறதுக்காக வேண்டி ஹிதாயத்தினுடைய உழைப்பை, இந்த தீனுடைய உழைப்பை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல கொண்டு வர்றாங்க. மக்களை ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்கிறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, அவங்க பட்ட கஷ்டம் ஓரிரு வருடங்கள் அல்ல, மக்காவுல 13 வருடங்கள் இந்த தாவத்தினுடைய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சஹாபாக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம், அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. இன்னைக்கு நாங்க நினைக்கிற பயங்கரம்லாம் பெரிய பயங்கரம் அல்ல. நாங்க நினைக்கிறோம், சில நேரத்துல எங்களுடைய எண்ணங்கள்ல வருது, நாங்க ஒரு பயங்கரமான ஒரு நிலையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு மேல மத்தவங்க இருக்கிறாங்க, நாங்க கஷ்டம் அடைஞ்சிருவோம், எங்களால சரியான முறையில தீனுடைய அடிப்படையில வாழ முடியாது என்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு பயங்கரம் அல்ல. இதை விட பயங்கரமான ஒரு நிலை தான் மக்காவில இருந்துச்சு. எந்த அளவுக்கு பயங்கரமான நிலை இருந்தது, அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, மோமின்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேசுறது கூட உரிமை கிடையாது. ஒருத்தர் எங்கேயாவது தீனை பத்தி பேசிட்டாருண்டா, யார்கையாவது இந்த தீனை பத்தி கலிமாவை பத்தி சொல்லிட்டாருண்டா, அடுத்த நிமிஷமே அவருக்கு தாக்குதல் விழுந்துடும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை பல நேரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிஃபாரி என்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க, வெளியூர்காரங்க, அவங்க அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு இந்த தீனை ஏற்றுக்கொள்றாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள நிலைமையை சொல்றாங்க, இப்போதைக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, நீங்க தீனை எடுத்து சொல்றதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா அந்த சஹாபியினுடைய உள்ளத்துல மக்கள் இவ்வளவு வழிகேட்டில் இருக்கிறாங்க, இவ்வளவு பரிசுத்தமான தீனை விட்டு அவங்க ஏலாமல் போயிருக்கிறாங்க, தூரமா இருக்கிறாங்க, எடுத்து சொல்லணும் என்பதற்காக வேண்டி போறாங்க. போய் காபத்துல்லால போய் உரத்த குரல்ல கலிமாவை சொல்றாங்க. சொன்ன மறு நிமிஷம் ஒரு கூட்டம் அப்படியே அவங்க மேல பாயுது, அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறான். மக்காவினுடைய நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. நான் ஒரு முஸ்லீம் வெளியில சொல்ல முடியாது, நான் ஒரு மூமின் வெளியில சொல்ல முடியாது, கலிமாவை வெளியில வெளியே காட்டிட முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எப்படிப்பட்ட துன்பங்கள் நினைச்சு பார்க்க முடியாது, கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத துன்பம். அந்த துன்பங்களும் அந்த கஷ்டங்களும் தான் இந்த தீனுக்கு உரமாக இருந்தது. அந்த பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு பட்ட கஷ்டம், அம்மார் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்ட கஷ்டம், சுஹைப் ரலி அல்லாஹு அன்ஹு பட்ட கஷ்டம், ஏனைய சஹாபாக்கள் பட்ட கஷ்டம், சல்மான் பாரசி பட்ட கஷ்டம், இந்த கஷ்டங்களும் இந்த உழைப்பும் தான் தீனுக்கு உரமா இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த காலத்துல வாழ்றதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் கழிகிறது. 13 வருடத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்ப சொல்றான், நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போயிருங்க, ஹிஜ்ரத் செய்து போங்க, அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போங்க, இந்த ஊர்ல வாழ முடியாது, மக்கால வாழ இயலாது, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, வேறு ஒரு ஊருக்கு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, போங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஹிஜ்ரத்து போகக்கூடிய சஹாபாக்களை கூட போக விடாம அநியாயம் செய்கிறார்கள். யாராவது இந்த ஊரை விட்டு தப்பி போறாங்க என்று நினைச்சா உடனே அவர்களை பிடிச்சிடுறது, அவங்களை பிடிச்சி கைது செஞ்சு என்னென்னலாம் கஷ்டம் கொடுக்கணுமோ எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கிறது. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தோட போனாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, வீடு சொத்து சுகம் சொந்தக்காரங்க எல்லா மக்கள் இருக்கிறாங்க, ஆனா தீனோட வாழ முடியல, வேற வழி இல்ல, நான் புறப்பட்டு போறேன்னு போறாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் அப்படி போன சில சஹாபாக்கள் வழியில மௌத்தாகவும் செய்திடுறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டினான், உமன் யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹ் யஜித் ஃபில் அர்லி முராகமன் கதீரன் வஸஆ. அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஹிஜ்ரத் செஞ்சு போவார்களோ அவர்கள் இந்த உலகத்துல இந்த 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 பூமியில விசாலமான இடத்தை பெற்றுக் கொள்வார்கள், நல்ல வசதிகளை பெற்றுக் கொள்வார்கள். உமன் யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய ஹிஜ்ரத்தை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பிட்டு போயிடுறார், ஆனா இடையில அவருக்கு மௌத்து ஏற்பட்டு விட்டது, சும்மா யுத்ரிகுல் மௌத், மௌத்து ஏற்பட்டு விட்டது, கவலைப்பட வேண்டாம், ஃபகது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார். அப்ப எந்த நிலையில ஹிஜ்ரத்துக்கு போயிருப்பாங்க அந்த சஹாபாக்கள், வாழ முடியாத அந்த கடினமான சூழ்நிலை, மௌத்துடைய நேரம், அந்த நேரத்துல கூட இந்த கஷ்டமான ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அதை இந்த உம்மத்து மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் சஹாபாக்கள் முடிவு செய்யறாங்க, ஹிஜ்ரி ஆண்டுட்டு வைங்க என்று முடிவு செய்யறாங்க. இன்னைக்கு நாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போறவங்க போறாங்க, லேசா போயிடுறாங்க, 300 கிலோமீட்டர் 380-400 கிலோமீட்டர் போறாங்க, எந்த கஷ்டமும் விளங்கல்ல, கொஞ்சம் போகக்கூடியவங்க வெளியில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கணும். இன்றைக்கு அந்த ரோடு இருக்குது, வாகனங்கள் இருக்குது, லேசான முறையில போயிடுறாங்க. அன்றைக்கு இருந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எப்படி இருந்தது? அவ்வளவு மழை, கடுமையான பாலைவனம், வழியில எந்த விதமான மரம் செடி கொடிகள் கிடையாது, ஏதோ சின்ன சின்ன முள்ளு மரங்கள் தான் இருக்கும், உயிருக்கு பயந்துட்டு போறாங்க, கடுமையான வெயில். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல கூட எப்படி போனாங்கன்னு சொன்னா, ஒரு திட்டத்தோட அவங்க அந்த பயணத்தை கொண்டு போறாங்க. போனாங்க, போய் தௌர் குகையில போய் தங்கிடுறாங்க, 3 நாளைக்கு 3 நாளைக்கு அங்க தங்கிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து பயணம் செஞ்சு கொண்டே இருந்தோம்னா அந்த வழியா நோக்கி வருவாங்க, நாங்க போன அந்த பாதையை நோக்கி காலடி தடத்தை வச்சு வந்துருவாங்க, எங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாங்க. எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆக உயர்ந்த படைப்பாக இருக்கிறாங்களோ, எவர்கள் நபிமார்களில் உயர்ந்த நபியோ அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சோதனை. 3 நாளைக்கு அந்த குகையில தங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த எதிரிகள் வந்து தேடி தேடி பார்த்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, திரும்பி போயிட்டாங்க. மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹிஜ்ரத் பயணம் என்பது அது சாதாரண பயணம் அல்ல, இந்த தீனுடைய எழுச்சிக்கு, இந்த தீனுடைய உயர்வுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கிறான். இந்த பயணத்தை தான் காரணமாக ஆக்கினான். அதனாலதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை இந்த உம்மத் மறந்துடக்கூடாது. எத்தனையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குது, அதை எத்தனையோ பேர் நினைவு வச்சிருக்கிறோம், நிறைய பேர் மறந்துடுறோம். ஆனால் எல்லா சம்பவங்கள்லையும் மிக முக்கியமான சம்பவம் ஹிஜ்ரத்துடைய சம்பவம். அதை நாங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹிஜ்ரி ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ அதான் முதலாவது ஆண்டு என்று சஹாபாக்கள் முடிவு செய்றாங்க. அப்ப இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தீன்ல ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான். 13 வருடங்கள் மக்கால இருந்தாங்க, இப்ப மதீனாவுக்கு போறாங்க, அங்க அன்சாரிகளுடைய நுஸ்ரத்தை பாக்குறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு நுஸ்ரத், ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூலுல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்வரா என்ற இடத்துல நிக்கிறாங்க, நின்றுகிட்டு மக்காவை அப்படி பாக்குறாங்க. எத்தனை ஆண்டுகள் மக்காவுல வாழ்ந்தாச்சு, கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் அதே ஊர்ல இருந்து வாழ்ந்தாங்க. இடையில 1-2 தடவை ஷாமுக்கு போனதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி நாட்கள் எல்லாம் மக்காவுலதான் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தாயாரோடு வாழ்ந்தது அங்கதான், அவங்களுடைய பாட்டனாரோடு வாழ்ந்தது அங்கதான், அவங்களுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்தது அங்கதான். அன்றைய ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு 25 வருடங்களாக வாழ்ந்தது அந்த மக்காவுல தான் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 53 வருடம் மக்காவுல வாழ்ந்துட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல, மக்காவுக்கு வெளியே போறாங்க. மக்கா எப்படிப்பட்ட ஊர், உம்முல் குரா, முழு உலகத்தினுடைய தாயகம் அது. மக்காவுலதான் அல்லாஹு தாலாவுடைய பரிசுத்தமான காபத்துல்லா இருக்கிறது, அவ்வளவு உபைத்தின் உதிகள் இன்னாஸ் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஊரை விட்டு அநியாயமாக விரட்டப்படுகிறார்கள். போற நேரத்துல மக்காவை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க, வல்லாஹி மா அத்யபக்கி அலல் அர்த் வா அஹப்பக்கி இலைய ஃபலௌலா அன் கௌமக்கி லம் யுக்ரிஜூனி மா சகந்து கைரக்கி. அந்த மக்காவை பார்த்து அப்படி ஏக்கத்தோட சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீ எவ்வளவு மனமானவராக இருக்கிறாய், எவ்வளவு மனம் வீசக்கூடியவனாக நீ இருக்கிறாய், எனக்கு எவ்வளவு பிரியமான ஊராக இருக்கிறாய். அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த ஊர் வாசிகள் மட்டும் என்ன வெளியில போகணும்னு சொல்லலண்டா, என்னை இங்க வாழ விடுவாங்க என்று சொன்னா நான் இதை விட்டு நான் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்ப எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில அந்த ஹிஜ்ரத்தை செஞ்சு போயிருப்பாங்க என்று பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் விரும்பினான் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு நிகழ்வு நடக்கணும். ஏன், இந்த உம்மத்துக்கு படிப்பினைக்கா, எவ்வளவுக்கு படிப்பினைக்கா. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும், நாம் அந்த முயற்சியை உழைப்பை கஷ்டத்தை காட்டும் பொழுதுதான் அல்லாஹ் அதுல பெரிய ஒரு வெற்றியை கண்ணியத்தை வச்சிருக்கிறான். இது உலகத்தினுடைய நியதி, உலகத்தினுடைய நியதி. உலகத்திலே அசைவை கொண்டுதான், ஹரக்கத்தை கொண்டுதான் வெற்றியும் உயர்வும் இருக்கிறது. ஒரு உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு பூ இருக்குது, ஒரு பூ இருக்குதுன்னு சொன்னா அந்த பூவை என்ன செய்யறாங்க, மனிதர்கள் உயர்வாக நினைக்கிறாங்க, நல்ல மனத்துக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க, மனத்துக்காக பயன்படுத்துகிறார்கள், அதை தன்னுடைய தன்னுடைய மேல போட்டுக் கொள்கிறார்கள், மாலையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதுக்கு எப்ப அந்த மதிப்பு கிடைக்குது, அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகுதான் அந்த மதிப்பு. உள்ள இருக்கிற இருந்துகிட்டே இருந்ததுண்டா, அது உள்ளுக்குள்ளேயே இருந்ததுண்டா, அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, அது அப்படியே கொஞ்ச நாள வாடி போய் அழுகி போய் கீழே விழுந்தரும், மக்கள் காலில் மிதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும். வெளியே வந்துச்சு, அதுக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது. இது உலகத்தினுடைய நியதி. இது அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த நியதியை, இந்த இந்த ஒரு தத்துவத்தை அல்லாஹ் எங்களுக்கு படித்து காட்டினான். அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் எங்களுக்கு படித்து காட்டின, அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அப்ப இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் இருக்குதே, தீனுடைய எழுச்சிக்கு வளர்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. எப்படிப்பட்ட வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி, நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி, நினைச்சு பார்க்கவும் இல்லை. முஸ்லிம்கள் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, காபிர்களும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய வெற்றி வருமா, இவ்வளவு பெரிய உயர்வு வருமா, யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய வெற்றியையும் உயர்வையும் அந்த ஹிஜ்ரத்தின் மூலமா அல்லாஹ் கொடுக்கிறான். 2 வருஷம் தான் வெளியாகி, 2 வருஷம் தான் எந்த மக்காவுல வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த சஹாபாக்கள் இந்த மக்கா வாசிகளின் மீது மகத்தான வெற்றியை அடைந்தார்கள். உலக வரலாற்றிலே அந்த மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. அந்த வெற்றி எதற்கு மத்தியில் உள்ள வெற்றி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌமல் ஃபுர்கான், சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் நடந்த வெற்றி அது. சத்தியவாதிகள், தீனுடையவர்கள், ஈமான் உடையவர்கள், உலகத்தின் பலம் எதுவும் இல்லை, படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, இருந்ததெல்லாம் ஈமானிய பலம் மட்டும்தான். சஹாபாக்கள் இருந்தது ஈமானிய பலம் மட்டும்தான். எதிரிகள்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. படை 1000 பேர் கொண்ட படை, ஆயுதங்களோடு வந்த படை, பெரிய பெரிய ஒட்டகங்களோடு வந்திருக்கிறார்கள், பெரிய ஏற்பாட்டோடு வந்திருக்கிறாங்க. வரும்போதே நினைச்சிட்டு வந்தாங்க இந்த முஸ்லிம்கள் அப்படியே நசுக்கிருன்னு நினைச்சாங்க, ஒன்றுமில்லாம ஆக்கிருன்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு, ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் அங்கே. அவர்கள் அந்த கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். கிணற்றிலே அவர்களுடைய சடலங்கள் வீசப்படுகிறது. அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான், இந்த உழைப்பின் காரணமாகத்தான். அல்லாஹுடைய பாதையில வெளியே வந்தாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான், மிகப்பெரிய அந்த நுசுரத்தை அடைந்தார்கள். பத்ரு போர்ல வெற்றி, அதுக்கு பிறகு உஹது போர் நடந்தது, ஹந்தக்கு போர் நடந்தது, இன்னும் பல போர்களை சந்திச்சாங்க. ஹிஜ்ரி 8 மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைறாங்க, வெற்றி வீரராக நுழைறாங்க. 8 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்வை கொடுத்தான்னு சொன்னா, மக்காவுக்குள்ள பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வெற்றி வீரரா வர்றாங்க. மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. 8 முன்னாடி எப்படியெல்லாம் இவங்களை அநியாயம் செஞ்சோம், எப்படியெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துறோம், எப்படியெல்லாம் இவங்கள்ட்ட அநியாயமாக இவங்களுடைய உயிரை நாங்கள் எடுத்தோம், இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமில்லாமல் குற்றவாளிகளாக நிற்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வீரராக மக்காவுக்குள்ள நுழைறாங்க, சஹாபாக்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கொடுக்கிறாங்க. இதான் தீன். யார் தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இது தீன் படிச்சு தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை படித்து தருகிறது. மன்னிப்பு கொடுக்கிறாங்க. அந்த மக்காவில் நுழையக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. 2 பிறகு ஹஜ்ஜுக்காக வேண்டி வர்றாங்க. ஹிஜ்ரி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 124,000. 10,000 எங்க இருக்குது, 124,000 எங்க இருக்கு. இவ்வளவு பெரிய உயர்வும், இவ்வளவு பெரிய வளர்ச்சியும், இவ்வளவு பெரிய வெற்றியும் கிடைச்சது இந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்துல தான். அதனாலதான் அந்த ஹிஜ்ரத்தை நாங்க மறந்துடக்கூடாது. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக தீனுக்கு வளர்ச்சி இருக்கிறது என்ற அடிப்படையில ஹிஜ்ரி ஆண்டு வச்சிருக்கிறான். அப்ப இதுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா, தீனுடைய வளர்ச்சியும் தீனுடைய உயர்வும் அதற்காக வேண்டி செய்யக்கூடிய உழைப்பிலே முயற்சியிலே இருக்கிறது. இன்னைக்கு தாவத்தினுடைய வேலை, தாவத்தினுடைய வேலையும் இந்த அடிப்படையில தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. தாவத்துடைய வேலை என்ன, தீனுக்காக வேண்டி அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் செய்த உழைப்பினுடைய ஒரு சின்ன முன்மாதிரியை தான் நாங்க செய்யறோம். எங்களுடைய வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறோம், எங்களுடைய சுகங்களை கொஞ்ச நேரம் நாங்க விட்டு கொடுக்கிறோம். வீட்டுல இருந்தா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவோம், வீட்டுல இருந்தா நேரத்துக்கு நாங்க எழும்புறது இல்ல, நாங்க வேண்டியதை சாப்பிடுவோம், எப்படியும் இருந்து கொள்வோம். கொஞ்சம் அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய சுகத்தை நாங்க ஹிஜ்ரத்து செய்கிறோம், சுகத்தை ஹிஜ்ரத்து செய்கிறோம், எங்களுடைய ராகத்தை ஹிஜ்ரத்து செய்கிறோம். எதுக்காக வேண்டி, எங்களுடைய வாழ்க்கையில தீன் வரணும், முழு உம்மத்திலையும் தீன் பரணும். இந்த தாவத்தினுடைய வேலை எங்கள்கிட்ட கேட்கப்படுது, நேரம் காலங்களை நீங்க கொடுங்க, உங்களுடைய கொஞ்சம் நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி நீங்க செலவழியுங்க. துன்யாவுக்காக வேண்டி செலவழிக்கிறீங்க, துன்யாவை அடைகிறதுக்காக வேண்டி பாடுபடுறோம். காலையில முடிச்சதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் துன்யாவாகவே இருக்கிறது. ஆனா ஒரு முனி, ஒரு மூமினுடைய சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய சிந்தனை அப்படி இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஒரு மனிதனுடைய 24 சிந்தனையும் சாப்பிடுறது, குடிக்கிறது, சம்பாதிக்கிறது என்ற எண்ணத்திலேயே இருந்ததுன்னு சொன்னா, மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். மிருகங்களும் வாழ்றது, அவங்களுக்கு சிந்தனை என்ன, நல்ல சாப்பிடணும், குடிக்கணும், நல்ல ராகத்தா இருக்கணும். இதே சிந்தனையில தான் மிருகங்கள் இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனை இதோட மட்டும் முடிகிறது இல்ல, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த உயர்வான வாழ்க்கையை பற்றி உள்ள சிந்தனை இருக்கணும், அல்லாஹுவினுடைய நம்பிக்கையை பற்றி உள்ள சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தீன் வரணும் என்று சொன்னா, அதற்காக வேண்டிய ஒரு உழைப்பு அதான் இந்த தாவத்தினுடைய உழைப்பு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவத்தினுடைய உழைப்பை இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் வதால இருக்கும்போது சொன்னாங்க, யார் வந்திருக்கிறீங்களோ வராதவங்களுக்கு அறிவிச்சிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹலா ஹலா ஹல் பல்லகுது, நான் அறிவிச்சேனான்னு கேக்குறாங்க, நான் எத்தி வச்சேனான்னு கேக்குறாங்க. எதுக்கு கேட்டாங்க, என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன், இந்த வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேற எந்த நபியும் வரப்போறது இல்லை, அவர்கள் இறுதி நபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு வேற எந்த நபியினுடைய தேவையும் இந்த உலகத்துக்கு இல்லை. குரான் வந்ததுக்கு பிறகு வேறு எந்த வேதத்தினுடைய தேவையும் இந்த உலகத்துக்கு இல்லை. மற்ற நபிமார்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்றவர்கள். சூரியன் இல்லாத நேரத்தில் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிகிறது, அதை கொண்டு மனிதர்கள் சில விஷயங்களை விளங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சூரிய வந்ததுக்கு பிறகு நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிகிறதில்லை, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினான், இனி வேற எந்த நபியும் வரமாட்டாங்க, இந்த உம்மத் சிறந்த உம்மத், இந்த நபி சிறந்த நபி, இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் சிறந்த வேதம், இனிமே வேற வேதம் தேவையில்லை, வேற நபி தேவையில்லை, வேற உம்மத் வரப்போறதும் இல்லை, இந்த உம்மத்து தான் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய உம்மத், இந்த உம்மத்துல இந்த தீன் பாதுகாக்கப்படணும். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய பொறுப்பாக இந்த தாவத்தினுடைய வேலையை கொடுத்துட்டு போறான். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை சிறப்பாக்குனதுக்கு இதைத்தான் காரணமா சொல்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின் நாஸ், நீங்கள் மக்களுக்காக வெளியேற்றப்பட்டவர்களில் சிறந்த சமுதாயம் நீங்க தான். காரணம், தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க. தாவத்தினுடைய வேலை என்பது இதுதான். அப்ப நபிமார்கள் கொண்டு வந்த வேலை, சஹாபாக்கள் செய்த வேலை, அவுலியாக்கள் செய்த வேலை, இந்த உம்மத்தினுடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவத் இருக்கிற வரைக்கும் இந்த தீன் பாதுகாப்பா இருந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்க உலகத்தை சம்பாதிக்காம இருந்தாங்களா, மனைவி மக்களோட வாழாம இருந்தாங்களா, நண்பர்களோட கதைக்காம இருந்தாங்களா? அவர்களுக்கும் கடைகள் இருந்தது, தொழில் துறவுகள் இருந்தது, குடும்பம் இருந்தது, எங்களை விட நிறைய குடும்பங்கள் அவர்களுக்கு இருந்தது. நிம்மதியான முறையில வாழ்ந்தாங்க. நாங்க சம்பாதிப்பதை விட அதிகமாக அவர்கள் சம்பாதித்தார்கள். உஸ்மான் கனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அவங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்திருந்தான் என்று தெரியும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது தீனை முக்கியமாக ஆக்கினாங்க. அவங்களுடைய சம்பாத்தியமும் அவர்களுடைய வாழ்க்கையும் தீனுக்காக வேண்டியே இருந்தது. தீன் என்று வந்து விட்டால் எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. நேரத்தை கொடுக்கிறதுக்கு தயார், செல்வத்தை கொடுப்பதற்கு தயார், எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு தயார். அவங்களுக்கு முதலாவது மனசுல இருந்தது தீன். தீன் தான் முக்கியம். அந்த தாவத்தினுடைய வேலையைத்தான் அந்த சஹாபாக்கள் செய்கிறார்கள், தாபியீன்கள் செய்தார்கள். பெரிய பெரிய இமாம்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், பெரிய பெரிய அறிவாளிகள், சாதாரண அறிவாளிகள் அல்ல. தாபியீன்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபாக்களிடமிருந்து நேரடியாக இந்த தீனுடைய கல்வியை கற்றவர்கள். அந்த சயீத் இப்னுல் முசையிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக மதீனாவுல இருந்து இந்த தீனுடைய இல்மை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உலகத்திலேயும் அவர்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்து கொடுத்திருந்தான். ஆனால் இந்த தீனுக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு வந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாமாக இருந்தார்கள். அவர்களுடைய காலத்திலே முழு இஸ்லாமிய உலகத்திலும் தலை சிறந்த அறிஞராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், யூஷிக்கு அய்யப்ரிபன் நாசு அஸ்பாதல் இபில் யத்லுபூன பிஹில் இல்ம் ஃபலா யஜிதூன அஹதன் அஅலம மின் ஆலிமில் மதீனா. பின்னால் ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி வருவாங்க, இல்மை தேடி வருவார்கள். அந்த நேரத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிஞரை விட உலகத்தில் வேறு ஒரு ஆலிம் இருக்க முடியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்தவர்கள். தீனுடைய கல்வியை படித்துக் கொடுக்கிறார்கள், உலகத்தையும் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையினுடைய நோக்கமாக தீனை ஆக்கிக் கொண்டார்கள். வாழ்க்கையினுடைய நோக்கமாக தீனை ஆக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய சேவையினுடைய பரக்கத்து தான் அந்த இமாம்களுடைய, அந்த சஹாபாக்களுடைய, அந்த தாபியீன்களுடைய, அந்த நல்லடியார்களுடைய அந்த சேவைதான், தாவத்தினுடைய அந்த உழைப்பு தான் தீன் பாதுகாப்பா இருக்கிறது காரணம். அப்ப இந்த தீன் பாதுகாக்கப்படுவதற்கு தாவத்தினுடைய வேலை மிக முக்கியமான ஒன்று, அதுதான் அடிப்படையான ஒன்று. நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள்ல அல்லாஹ் இந்த தீன பாதுகாத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல நாங்க பாக்குறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், லா யபகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு வலா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு. குர்ஆனுடைய எழுத்துக்கள் தான் இருக்கும், வாழ்க்கை இருக்காது. இஸ்லாம் என்ற பெயர் தான் இருக்கும், வாழ்க்கை இருக்காது. இப்படிப்பட்ட எத்தனையோ நிலைமைகள் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இப்படிப்பட்ட நிலை இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெயரளவுல முஸ்லிம்களா இருக்கிறார்கள், ஆனா செயல்பாடுகள் ஒன்றும் இஸ்லாமிய அடிப்படையில இல்ல. செயல்பாடுகள் ஒன்றும் இஸ்லாமிய அடிப்படையில இல்ல. ஏதோ உம்மா வாப்பா முஸ்லீமா இருந்தாங்க, ஒரு ரெண்டு மூணு தலைமுறை இஸ்லாமிய வாழ்க்கை அப்படி வந்துகிட்டு இருக்குது, அதனால முஸ்லீமா இருந்தாங்க, ஆனால் இஸ்லாம் இல்ல. இப்படிப்பட்ட எத்தனை நிலைமையை நம்ம பாக்குறோம். காரணம் என்ன? எங்க தாவத்தினுடைய வேலை சரியான முறையில செய்யப்படலையோ பெயரளவுல இஸ்லாம் இருக்கும். இன்னும் போக 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 அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்ச காலம் கொஞ்சம்னா பெயர்லயும் இஸ்லாம் இல்லாம போயிரு. அப்படித்தான் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகி போயிருக்கு. அதனால நம்முடைய வாழ்க்கையில கவலை வரணும். நாங்களும் பாதுகாக்கப்படணும், எங்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படணும், தீன் எங்களுடைய வாழ்க்கையில பாதுகாக்கப்படணும், முழு உலகத்திலையும் தீன் பாதுகாக்கப்படணும். அதுக்கு தேவை இந்த தாவத்தினுடைய உழை. பரத் மௌலானா இல்லியாஸ் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய தகப்பனார் ஷாஹ் இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய காலத்துல இந்த தாவத்தினுடைய அந்த உழைப்பு ஆரம்பிச்சதனுடைய அந்த கவலை எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, குறிப்பாக இந்த வேலையை ஆரம்பிச்ச நேரத்துல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, பெயர் அப்துல்லான் இருக்கும், அப்துல் ரஹ்மான் இருக்கும், அல்லது ஒரு இஸ்லாமிய ஏதாவது ஒரு பெயர் இருக்கும், ஆனா செயல்பாடுகள் எல்லாமே இஸ்லாமியமாகவே இருக்காது. அவங்க மற்றவங்களை மாறி கோயிலுக்கு போவாங்க, தொழுகை இருக்காது, மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்வாங்க. இப்படியே இஸ்லாத்தை விட்டு தூரமாகி கொண்டே போறான். இப்பதான் கவலைப்படுறாங்க, முதல்ல எங்களுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் கலிமாவை சொன்னவங்க அவங்கள கலிமாவுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும், நாங்க முயற்சி செய்யணும். அவங்க கவலைப்படுறாங்க, அவங்களுடைய காலத்துல வேலைக்கு வருவாங்க, கூலி வேலைக்கு வருவாங்க, நேவாத்திலிருந்து டெல்லிக்கு வருவாங்க. வந்து அவங்களுக்கு ஏதோ சில அணாக்கள் கிடைக்கும், சில தள்ளிகள் கொஞ்சம் கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம் வேலைக்கு வந்துட்டு போறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு இது மாதிரி இது கிடைக்குது. சொல்லுவாங்க, அதை நான் தாரேன், என்னிடத்துல கொஞ்சம் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அந்த கவலை தான் அவங்களுக்கு, அந்த கவலை தான். இன்னைக்கு அல்லாஹு தஆலா இந்த தாவத்துடைய உபாரக்கான வேலையை உலகம் முழுவதும் பரப்பி வச்சிருக்கிறான். உலகம் முழுவதும் தாவத்துடைய வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்த கவலையினுடைய அடிப்படையில தான். கஷ்டப்பட்டாங்க, அந்த மக்களை உருவாக்குனாங்க, தாவத்தினுடைய வேலையை படிச்சு கொடுத்தாங்க. எந்த மக்கள் வாழ்க்கையிலேயே ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்களோ அவர்கள் பெரிய அல்லாஹுடைய நல்லடியார்களா மாறிட்டாங்க. அதனால இந்த இதுல நம்ம யாருடைய தனிப்பட்ட நபருடைய எந்த விதமான திறமையும் இல்ல, தாவத்தினுடைய வேலையினுடைய பரக்கத்து தான். இதை தவிர வேற என்னும் கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த தாவத்தினுடைய உழைப்பு வரணும். தாவத்தினுடைய இந்த உழைப்பின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில தீன தருவான், எங்களுடைய குடும்பத்துல தீன தருவான், எங்களுடைய மகளால தீன தருவான், ஒரு நல்ல மாஹோல் இந்த உலகம் முழுவதும் ஏற்படும். அதுக்காக வேண்டித்தான் கொஞ்சம் நீங்க தியாகம் செய்யுங்க, நாட்களை கொடுங்க, காலங்களை கொடுங்க, வருஷம் ஒரு 4 மாசம் போயிட்டு வாங்க, வருஷத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு 4 மாசம் போங்க, வருஷத்துல ஒரு சில்லா கொடுங்க. இதெல்லாம் எதற்காக வேண்டி? நம்முடைய வாழ்க்கையில தீன் வர்றதுக்காக வேண்டி, நம்மை நாம் திருத்தி கொள்றதுக்காக வேண்டி, இந்த உலகத்துல இந்த தீன் பாதுகாக்கப்படுறதுக்காக வேண்டி. அந்த அடிப்படையில தான் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானதல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானது இல்ல, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்களுக்கு சொந்தமானது இல்ல, மூமினாக பிறந்த எல்லாத்துக்கும் சொந்தமானது, எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மசூனும் நன்ற ஐயன். உங்களை ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. நாளைக்கு பொறுப்பை பத்தி உங்களை ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில தான் எங்களுடைய பொறுப்பை உணரணும், எங்கள்கிட்ட இந்த கவலையை உருவாக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய காலங்களை நேரங்களை அல்லாஹுடைய பாதையில கேட்கப்படுது. இன்ஷா எல்லாரும் தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அந்த அடிப்படையில ஆயுள்ல ஒரு 4 மாசம் வாழ்க்கையில ஒரு 4 மாசம் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க எலும்பி பெறக்கூடாது. இன்ஷா சொல்லுங்க, எலும்புங்க, இன்ஷா எலும்புங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? அவருடைய வாலிபத்த தீனுக்காக கபூல் செய்வானா? பேரை கொடுங்க இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வானா? ஆயுள்ல 4 மாசம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, முழு வாழ்க்கையில ஒரு 4 மாசம் அல்லாஹ் காண்டி கொடுக்கணும். அல்லாஹ் கபூல் செய்வானா? இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் வரக்கூடிய 27ஆம் தேதி மாதாந்த ஜோடு இருக்குது. அதுல இருந்து வெளியே கிளம்பக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அதுல இருந்து போகக்கூடியவங்க ஏற்கனவே நியத்து வச்சிருப்பாங்க, பேர் கொடுத்து இருப்பாங்க, அவங்களும் சொல்லுங்க இன்ஷா. மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும். வரக்கூடிய 27ஆம் தேதி மாதாந்த ஜோடு வச்சிருக்குது. ஜோடுடைய வெற்றி ஜமாத்துகள் வெளிக்கிளம்புறதை கொண்டுதான் இருக்கு. நம்ம ஒரு ஜுமேராத்துடைய நிகழ்ச்சி வைக்கிறோம், அல்லது இஸ்லிமாவுடைய நிகழ்ச்சி வைக்கிறோம், ஜோடு வைக்கிறோம். இதனுடைய நோக்கமே என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் மக்கள் வெளிக்கிளம்ப வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்லுங்க, ஜோடுல இருந்து போகக்கூடியவங்க, 4 மாசம் போகக்கூடியவங்க, அதே மாதிரி 40 நாள் போகக்கூடியவங்க, அவங்களும் பேரை கொடுங்க இன்ஷா. சில வருஷ பக்தி இருக்குது, முடிக்க வேண்டியது இருக்குது, அவங்களும் பேரை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, 4 மாசம் நீயத்துல ஒரு சில்லா போகக்கூடியவங்க எழுவுங்க இன்ஷா. ஒரு 40 நாள் உடனடியாக அல்லது அந்த ஜோடில இருந்து போகக்கூடியவங்க எழுப்புங்க இன்ஷா. நீயத்துள்ளவங்க எழுப்புங்க, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் எழுப்புங்க. யாராவது ஒரு ஆள் முன்மாதிரியா எழும்பி காட்டுங்க, அதற்கு பிறகு அல்லாஹு தாலா மற்றவர்களையும் எழுப்புவான் இன்ஷா அல்லாஹ். 40 நாள்ங்கிறது ஒரு மாசம் ஒரு 10 நாள், ஒரு மாசம் ஒரு 10 நாள் கண்ண மூடி துறக்கிறதுக்குள்ள போயிருது. எவ்வளவு வேகமா நாள் கழியுதுங்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெருமானா சொல்லாச்சுனா எதக்காரபு ஜமான், கியாமத்து நாளுடைய அடையாளம் நாள்கள் ரொம்ப சுருங்கிடும். நாள்கள் ரொம்ப சுருங்கிடும்னா என்ன? நிறைய நாளை கழிச்சிருப்போம், ஒரு வேலையும் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட காலத்துல தான் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த வருஷம் வந்த மாதிரி இருக்குது, கண்ணை மூடி பிடிக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துடும். அதுக்குள்ள எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், எத்தனை பேர் புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியாது எங்களுக்கு. இப்போ நாள்கள் ரொம்ப சுருக்கமானது. அதனால நீயத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, ஒரு 40 நாள் எழுப்பி பேர கொடுங்க இன்ஷா. 40 நாள் போகக்கூடியவங்க, ஒரு சில்லா போகக்கூடியவங்க எழுப்புங்க இன்ஷா. நீயத்தை வெளிப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய ஜோடிலிருந்து 40 நாள் போகக்கூடியவங்க பேர கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லது உடனடியாக போக முடியாதவங்க, இந்த வருஷத்துக்குள்ள போறவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். 2 மாசம் இருக்குது, இந்த 2 மாசத்துக்குள்ள போறவங்க இன்ஷா அல்லாஹ் எழுப்புங்க. நீயத்துள்ளவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். போகணும் என்ற நீயத்து தரதீபு செய்யறதுதான் நம்முடைய வேலை, அல்லாஹ் கபூல் செய்வானாக. நீயத்துள்ளவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க தரதீபு செய்வோம், வீட்டுல நாங்க சொல்லுவோம், வேலைகள் இருந்தா கொஞ்சம் மாத்துறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்வோம். நீயத்தை நாங்க வச்சுக்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்வானா? நீயத்தை நாங்க வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் மசூரா செஞ்சுக்கிறது வீட்டில் அல்லது தொழிலில் இருக்கிறவங்கள்ட்ட போய் மசூரா செஞ்சுட்டு நாங்கள் அந்த தர்த்தீபை செஞ்சுக்கிறலாம். நீயத்து உள்ளவங்க எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதனுடைய அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்வானா.